الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد ابن عبد الله وعلى اله واصحابه واتباعه واهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرانه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واغفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் போஷிப்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாவதாம். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய தரிசனமும் பொருத்தமும் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்து எனது உயிரிழமினியாக ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான வாழ்க்கை நெறிகளை பெணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஆத்திகாப்புடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, மனிதனுடைய உயர்வோ தாழ்வோ கண்ணியம் கேவலம் சொர்க்கம் நரகம் வெற்றி தோல்வி அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏவல் விளக்கல்களை வைத்து முடிவு செய்கிறான். ஏவைகளை எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியத்தை பெற்று சுவன பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும் விளக்கல்களை விட்டும் தவிர்ந்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் கேவலம் அடையாது நால மறுமையில நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் கண்ணியம் பொருந்திய சிறப்பு மிக்க ரொம்ப தேவைக்குரிய நான்கு விருந்தாளிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் மத்தியிலையும் அனுப்பிவிடுகிறான். அவர்களை எந்த முறையில் கண்ணியப்படுத்துகிறார்கள் என்பதனை பரிசீலனையும் செய்கிறான். கண்ணியப்படுத்தியவர்கள் வாழ்க்கை பூராவும் ஆனந்தம் சந்தோஷம் நன்மாராயம் மௌத்துக்கு பின்னாலும் மங்களம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் மேலான சுவர்க்கம் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. யாரு அதனை பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்தினார்களோ அவர்களுக்கு அந்த விருந்தாளிகள் எந்த நலவையும் கொண்டு வரவில்லை. மாற்றமாக அவர்களுக்கு ஏனைய நாட்களை போல அந்த நான்கு விருந்தாளிகளும் சமமானவர்களாகத்தான் இருப்பார்கள். விருந்தாளிகள் எனும் பொழுது அவர்களுக்காக அறுச்சுவை உண்டிகள் தயார் செய்யப்படும் வளமையாக சாப்பிடும் சாப்பாட்டை விடவும் அவர்களுக்கு மனது குளிர சில சாப்பாடுகளை ஏற்பாடு செய்வது நம்முடைய வழக்கம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடமும் விருந்தாளிகள் நான்கு பேரை அனுப்பி வைத்தான். மூன்று பேர் முடிந்துவிடப் போகிறார்கள். இன்னும் ஒருத்தர் தற்போதைய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒருவர் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ரெண்டு பேரை வீணாக்கினோம். மூன்றாமவர் இப்ப நமக்கு மத்தியில் இருக்கிறார். அவரையாவது கண்ணியப்படுத்துவோம். வரக்கூடியவரையும் எதிர்பார்த்திருப்போம். கண்ணியப்படுத்த அந்த நான்கு விருந்தாளிகள் தான் துல் காதா துல் ஹிஜ்ஜா முஹர்ரம் ரஜப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹ் இத்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலக ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாள் தொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் நான்கு. பனிரெண்டு மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாள் தொடுத்து வருடத்துக்கு கேலண்டராக அமைத்து விட்டான். எந்த விஞ்ஞானியோ மிஞ்ஞானியோ இந்த கேலண்டரை வருடத்துக்கு பனிரெண்டு என்று அமைக்கல்ல. வானம் பூமிகளையும் எண்ணெய் முங்களையும் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வருடத்துக்கு பனிரெண்டு மாதங்களை அமைத்தார். மின்ஹா அதிலும் விசேடமாக இந்த நான்கு விருந்தாளிகளை பற்றி சொல்கிறான். அர்பாத்துன் இந்த நான்கு பேரும் ஹுரும் ரொம்ப கண்ணியமாக்கப்பட்டவர்கள். அதிலே இப்போ முஹர்ரம் என்றாலே கண்ணியமாக்கப்பட்டது என்ற கருத்து. ஆனால் இந்த முஹர்ரத்திலே இருக்கும் சிறப்புகள் என்ன? அதை நாம் எப்படி வரவேற்க வேண்டும்? எந்த முறையில் கண்ணியப்படுத்த வேண்டும்? இந்த மாதம் முடிந்து போகும் பொழுது
நம்மை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல சாதகமாக கூறுமா பாதகமாக கூறுமா என்ற சிந்தனை கூட அற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மறதியில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு போதும் நலவை செய்வதில்லை. மறதியில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் பலதரப்பட்ட வேதனைகள் சோதனைகள் துன்பங்களை கொடுப்பான். எந்த அளவுக்கு மறதி நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ததுனால தான் இந்த துன்பம் என்பதனை கூட அவர் விளங்க மறுத்து விடுகின்றார், மறந்து விடுகின்றார். அந்த அடிப்படையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதங்களில் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருப்பம் பெறுவதற்கு பிரயத்தனம் கொண்டார்கள். அதற்கு உறுதுணையாக சஹாபாக்களும் இருந்தார்கள், போட்டி போட்டார்கள். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருப்பம் தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்று. அந்த அடிப்படையில் கனியமானவர்களே, துல்ஹஜ்ஜுடைய மாதமும் துல்காதாவுடைய மாதமும் முடிந்து விட்டது. இந்த முஹர்ரம்ல கேலண்டர் ஏற்பாடு பண்ணப்பட்டது. ஹிஜ்ரி 16-17 ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே மேற்கொள்கிறார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே ஹிஜ்ரி நடக்கவில்லை, ஹிஜ்ரத் இந்த முஹர்ரம் மாதத்திலே ஏற்படவில்லை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற பிரயாணம் அது ரபியுல் அவ்வல் மாதத்திலே தான் ஏற்பட்டது. மாற்றமாக அந்த ஹிஜ்ரத்தை வைத்து முஹர்ரமை முதலாவது மாதமாக ஏற்படுத்தி வரலாறில் நடந்த சம்பவம் ஹிஜ்ரத் என்ற அடிப்படையில தான் இந்த கேலண்டர் முறை ஏற்பாடு பண்ணப்பட்டது. அந்த அடிப்படையில இந்த முஹர்ரம் மாதத்தின் 10 நாட்கள் துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களை போலவே சிறந்தது என்று ஏராளமான ஹதீஸிலும் கூறப்பட்டிருக்கிறது. அஃலுல் சியாம் இபாதத் ஷஹ்ர் ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். நோட்டக்கூடிய நோன்புகளில் ரமலானுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரமுடைய நோன்பு மிகவும் புனிதமானது, கண்ணியமிக்கது, ரொம்ப சிறந்தது. யார் நாம் 10 நோன்பை நோக்கிறோமா? முழுக்க நோன்பு நோட்பதற்கு ஒரு மாதம் உங்களுக்கு மத்தியிலே வந்திருக்கிறது என்றால் ரமலானுக்கு பின்னால இந்த முஹர்ரம் தான். அந்த அடிப்படையில மறந்து விட்டோம், இன்னும் நோன்பு நோக்கவில்லை என்றாலும் தாமதம் இல்லை. இதிலே தான் ஆஷூரா என்ற ஒரு நாள் வரப்போகின்றது. அந்த நோன்பை நாம் சுன்னத்தை மோக்கதாவாக நோற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான சுன்னத். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே பார்த்தார்கள், யூத கோத்திரங்கள் பனு குரைலா, பனு நுலைர், பனு கைனுகா இவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் முஹர்ரமுடைய 10வது நாள் அன்று. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி கேட்டார்கள், மா அன்தும் யௌமுல் லதீ தஸூமூனஹு, நீங்கள் நோன்பு நோக்கும் இந்த நாள் என்ன? அஞ்சல்லாஹு ஃபீஹி மூஸா வ அஹ்ர கால ஃபிரௌன், எங்களுடைய நபி மூசா அலைஹி ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடல்ல இருந்து பாதுகாத்து ஃபிரௌனையும் அவனுடைய படைகளையும் மூழ்கடித்த நாள் இது. அதனை ஞாபகப்படுத்தி நன்றி செலுத்தும் முகமாக நாம் நோன்பு நோக்கிறோம். உங்களை விடவும் ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தி நோன்பு நோற்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்களே, ஃபஸூமு அன்தும், நீங்களும் அந்த ஆஷூரா மஹர்ரமுடைய 10வது பிறையிலே நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். காலிஃபு ஃபீஹில் யஹூத், அதிலே யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள். சூமு கபலஹு யௌமன் வ பஅதஹு யௌமன், அவர்கள் ஒரு நோன்பு தான் பிடிப்பார்கள், நீங்கள் அதற்கு முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று என்று 3 நோன்புகளை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்று யௌமு தாசூஆ 9வது பிறை, அடுத்தது யௌமுல் ஆஷூரா 10வது பிறை, அடுத்தது அஹத அஷர் என்ற 11வது பிறையிலும் 3 நோன்பை பிடியுங்கள் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில திங்கள் செய்வா புதன் இந்த நாட்கள்ல நாங்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 10வது பிறை செய்வாய் அன்று வருகின்றது, 9வது பிறை திங்கள் அன்று வருகிறது, 11வது பிறை புதன். இந்த 3 நோன்புகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் ஏராளம். எனவே மாதத்தில் கண்ணியப்படுத்தப்பட்ட விருந்தாளி அவரில் 3 நாட்களிலேயாவது நாம் விருந்து உபசாரம் செய்து ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் பெறுவதற்கு ஒவ்வொருத்தரும் சிரமத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த இரவுகளை தனிப்பட்ட முறையில ஹயாத்தாக்க வேண்டும். அதிகமான திலாவத்களை செய்ய வேண்டும் கனியமானவர்களே. அதன் பின்னால கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் தான் ரஜபுடைய மாதம். அதிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி பயணம் சென்றிருக்கின்றார்கள். நான் இந்த தலையங்கத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, மாற்றமாக என்னுடைய தலையங்கம் வேறு என்றாலும் இந்த விஷயங்களை அதிகமானவர்கள் மறந்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஞாபகப்படுத்தினேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு நானும் நீங்களும் ஜனிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்னுடைய உங்களுடையும் உம்மாவும் பாப்பாவும். கவனிப்பாரற்று விட்டுவிடப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். எங்கேயோ கண்டவள், எங்கேயோ பிறந்தவள், பாதையில கண்டவளை, கிளப்லே நடனமாடியவளை கைப்பிடித்து ஓடிவிட்டாய், உன்னோட உம்மாவை இதுவரைக்கும் நீ பார்த்தது கிடையாது, உன்னோட வாப்பா அவர் எந்த நிலைமையில இருக்கிறார் என்பதனை நீ உணர்ந்தது கூட கிடையாது. அவர்கள் உனக்காகப்பட்ட சிரமங்கள் தான் எத்தனை, அவர்களுடைய இதயத்தின் குமுறல், இதயத்தின் ஆதங்கத்தை ஈடு செய்வதற்கு உன்னால் முழு உலகத்தையுமே அவர்களுடைய பாதங்களிலே கொண்டது கொட்டினாலும் அது தீர மாட்டாது, அது நன்றி கடனாக ஆகிவிட மாட்டாது. என்றாலும் அவர்கள் உன்னிடத்தில் இருந்து அவைகள் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. உம்மா வாப்பா என்று அன்போடு அவர்களை அரவணைப்பதையும் அவர்களுடைய முகத்தை நீ பார்ப்பதும் அவர்களோட இன்பத்தோடு கதைப்பதையும் தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஸ்பஹ முதீஅன் லி வாலிதைஹி அஸ்பஹ லஹு பாபானி மஃதூஹானி ஃபில் ஜன்னா. யார் காலையில எழும்பும் பொழுது, அந்த நாள் அவனுக்கு உதயமாகும் பொழுது, உம்மாவும் பாப்பாவும் இவனோடு திருப்தியாக இருக்கின்றார்களோ, ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக மரணித்து விட்டால் இவன் சொர்க்கம் போய்விடுவான். ரெண்டு வாசலும் துறக்கப்பட்டிருக்குது, ஆனா உம்மாவை பார்க்கல, அவள் குமரி கொண்டிருக்கிறாள். உனக்கு மரணம் சம்பவிக்குது, நீ ஒரு நாளும் சொர்க்கம் போக மாட்டாய். வாப்பா அவர் பாதை ஓரத்துல இருக்கிறதுக்கு இடம் இல்ல, அல்லது அவரு முதியோர் இல்லத்துல அவரை பார்ப்பதற்கு பல நாட்களாக போகல, இல்ல அவர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இன்னமும் மகன் போய் அவரை பார்க்கல, பெருமூச்சு விடுகிறார், பார்த்து கொண்டிருக்கிறாள், எப்பொழுது வருவான் என்னுடைய மகன், வாப்பா என்று என்னை அழைப்பான். ஆனாலும் அவருடைய எதிர்பார்ப்பு வெறுமனே நனவாகாத கனவாகவே மாறிவிடுகின்றது. எப்பொழுது அவருடைய உயிர் பிரிந்து விடுகின்றதோ அப்பொழுது தான் இவன் விரைகிறான். இப்பேற்பட்ட பிள்ளைகள் துனியாவிலேயே நாசமாகுவார்கள், இது நான் சொல்லல்ல, அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அவர்கள் ரெண்டு பேரும் நம்முடைய இரண்டு நேத்திரங்கள், கண்களை போன்றவர்கள். இரண்டு பேரும் உயிரோடு இருக்கின்றார்களா? உனக்கு அந்த ரெண்டு கண்களும் விளங்கும், நீ எங்கு போனாலும் உன்னால் பாதுகாவல் பெற முடியும், நீ குழியிலே விழமாட்டாய், நீ இருளிலே தம்பை தொடுகிறாயா பாம்பை தொடுகிறாயா என்ற பாகுபாடுல தத்தளிக்க மாட்டாய், மாற்றமாக எங்கும் உனக்கு பிரகாசம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஒருத்தர் உயிரோடு இருந்து அடுத்தவர் கபருடைய மண்ணிலே தூங்கிவிட்டாரா? அப்படி என்றால் உனக்கு ஒரு பார்வை தான் இருக்கிறது. ரெண்டு பேரும் மௌத்தா போயிட்டார்களா? உன்னுடைய ரெண்டு பார்வைகளும் குருடாகிவிட்டது. குருடனே, இதற்கு பின்னாலும் நீ தாமதம் இல்ல. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் உன்னுடைய பெற்றோர்களை அடக்கம் செய்த கபரறையிடத்திலே போ, அவர்களுக்காக வேண்டி திலாவத் செய், கருமேந்தி துவா செய். உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு நிறைவு கொடுத்தவனாக ஆகிவிடுவாய் என்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இன்று பலம் அடைந்து விட்டோம், பெற்றோர்களை மறந்து விட்டோம், நாம் அவர்களை வெறுமடே அடுத்த வீட்டுக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட கொடுப்பது கிடையாது. அடுத்த வீட்டுக்காரனை கண்டால் புன்முறுவல் பூக்கின்றோம், அவனுடன் கலந்துரையாடுகின்றோம் என்றால் அந்த வாப்பா சொல்கிறார், மகனே நீ அடுத்த வீட்டுக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தையாவது எனக்கு தரமாட்டாயா? ஏன் இந்த தலையங்கத்தை தேர்ந்தெடுக்க காரணம்? எத்தனை மின்பர் மேடைகள் இவைகளை சொல்லி சொல்லி தேய்ந்தாலும் கூட நம்முடைய உள்ளம் தேயாத கருங்கல்லாக மாறியிருக்கின்றது. சகோதரர்களே, முயற்சிகளை ஏராளம் செய்யலாம், ஆனால் இந்த விடயத்துல நானும் நீங்களும் தவறிழைத்தோம் என்றால் நிச்சயமாக முன்னேற முடியாது, பிரகாசத்தை அடைய முடியாது. நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக சுவைத்தே தீர்வோம். அதனை எதிர்பார்த்திருக்க வேண்டும் ஒவ்வொருவரும். இதுவரைக்கும் அவருடைய கடுமைகள்ல தவறிழைத்து விட்டோமா? தௌபா செய்வோம், இன்றையே அவர்களை அரவணைப்போம். அந்நியவர்களுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் மீது இருக்கக்கூடிய கரிசனை கூட எங்களுடைய முஸ்லிம்களுக்கு கிடையாது. நான் ஒரு பத்திரிகையில் ஆர்டிக்கல் பேப்பர் ஒன்று வாசித்தேன். அந்த பேப்பர்ல ஒரு கவிதை ஹஜபந்தி கீதைய சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பாடல் சந்தனாவத் சமக்னதி ரத்தரன் புத்தி ஹிருநாவத் சமக்னதி ரத்தரன் புத்தி ஓன துக்கா கெஹிலியாகி மகளு ஜீவித்து ஏத் புத்தி நுபனாவத் துக்கா அடிஹித்து. ஒரு வாப்பாவினுடைய இதய குமுறல் அங்கே கவிதையாக வடிக்கப்பட்டிருக்கிறது. அதனை எழுதுகின்றார். என்னுடைய இதயத்தை தொட்ட பாடல், அதற்கு சில வியாக்கியானங்களை கூறியிருக்கிறார். வாப்பாவுடைய ஆதங்கம் இதய குமுறல் எதை கூறுகிறது? மகனே, சூரியன் சந்திரன் வராவிட்டாலும் பரவாயில்ல. சூரியன் எதற்காக? பகலுடைய வெளிச்சத்துக்காக. சந்திரன் எதற்கு? இரவுல வெளிச்சம் பெறுவதற்கும் பலதரப்பட்ட விடயங்களுடைய பிரகாசத்துக்கும் அவைகளுடைய உயிரோட்டத்துக்குமாக. எனக்கு இந்த துனியாவுடைய எந்த பிரகாசமும் வேண்டாம், எந்த உயிரோட்டமும் வேண்டாம். சூரியன் சந்திரன் வரவே தேவல்ல. அது ரெண்டும் என்றும் என்னுடைய வாழ்க்கையில இழந்து விடட்டும். மகனே, எனக்கு கவலை இல்ல. பகலா இரவா அந்த பாகுபாடு கூட எனக்கு தெரியாமல் போகட்டும். இருநாவத்தமக்ன சந்தடாவத்தமக்ன ஓனது காக்கையிலேயாக்கி மகளு ஜீவித்தேன். என்னுடைய இந்த வயோதிப வாழ்க்கையில வேண்டிய கவலையை சுமந்து கொள்கிறேன். மகனே, ஏற்புத்தேன் துக்க அடிகித்தே. மகனே, நீ மட்டும் வந்து வாப்பா என்று எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலண்டா, அதை என்னால தாங்க முடியாது. எது இல்லாவிட்டாலும் பரவல்ல, நீ வந்து என்னை அழைக்க வேண்டும். அதுல இன்னொரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் தொட்டது. அந்த வாப்பா சொல்கிறார், மகளு மடம்ப தங்ககையாக்கிய தங்ககை இல்லாமட்ட எக்கம வருது நுபேத்தியா வயசற்ற யாமது. மகனே, என்ன கொண்டு போய் நீ இந்த வயோதிப இல்லத்திலே போட்டு விட்டாய்? இதிலே நான் படும் பாடு, இந்த இரவு பகல் இங்கே இருக்கக்கூடிய சில விடயங்கள் என்னை கொள்ளாமல் கொண்டு கொண்டிருக்கின்றது. நான் இந்த வயோதிபர் இல்லத்துக்கு வருவதற்கு காரணம் இது வெறுமனே ஒரு சிறைச்சாலையை போன்றது. மாலு மடம தங்ககியா, இது ஒரு சிறைச்சாலை போன்றது. இந்த தங்ககையில் இதற்குள்ள நான் இருப்பதற்கு எக்கம வர்றது செஞ்ச ஒரே தவறு நுங்கியா வயசுட்ட அமது. என் உடம்பு விலகினமாகி என் முள்ளுகள் தெரித்து நான் பலமற்றமானாக ஆனது தானா ஒரே தவறு? கனிமான சகோதரர்களே, எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள். எங்களுக்கு இயலாத காலத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்று இரவு பகலாக பாடுபட்டு நம்மை வளர்த்தார்கள், ஆளாக்கினார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அனுசரணை தேவைப்படக்கூடிய காலத்தில் நாம் அவர்களை தூக்கி எறிந்து விட்டோமே, அவர்களை கவனிப்பாரற்று பாரமூரமாக விட்டுவிட்டோமே. அன்று அவர்கள் என்னுடைய பிள்ளை வாழணும் வாழணும் என்ற அந்த ஆசையோடு நம்மை வளர்த்தார்கள். இப்பொழுது அவர்கள் என்னுடைய பிள்ளை என்னை பார்க்கணும் என்ற வயசுல என்ட உம்மா என்ட வாப்பா சாகணும் என்ற முறையில நாங்கள் அவர்களை கவனிக்கிறோமே. என்னிடத்தில் ஒருவர் ஒருவர் வந்து சொன்னார், பெரிய செல்வந்தர் சொல்கிறார், ஹசரத் துவாசைங்க, என்ட உம்மா அவசரமாக மௌத்தாகட்டும். கனிமான சகோதரர்களே, இது தானா அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடமை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எதனை சொல்கிறான்? வக்கலா ரப்புக, அல்லாஹ் முடிவு செய்துட்டான், அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிட்டான். அல்லாஹ் தாபுது இல்லா இயாஹு, நீ வணங்குறதாக இருந்தா சிரம் பணிகிறதாக இருந்தா வழிபடுவதாக இருந்தா அது படைத்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாத்திரம் தான். இரண்டாவது வபில் வாலிதைன் இஹ்சானா, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வணக்கத்தோட இபாதத்தோட அல்லாஹ் இணைக்கின்றான். உன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய், உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் உபகாரம் செய். வபில் வாலிதைன் இஹ்சானா, இம்மா யபுலு கன்ன இந்த கல் கிபர், இங்க இன்னும் விளக்கம் அல்லாஹ் சொல்கிறான். இந்த இம்மா என்ற வார்த்தை இருக்கிறதே, எப்படி இஹ்சான் செய்ய வேண்டும், எப்படி நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்கு விளக்கம் கூறப்படுகின்றது. அவர்கள் வயோதிபத்தை அடைந்துவிட்டால், அவர்கள் வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய உடம்பு பலம் உள்ள பொழுது உன்னை நாடமாட்டார்கள். உன்னுடைய நாட்டம் எப்பொழுது அவர்களுக்கு வரும்? அவர்கள் வயோதிபத்தை அடையும் பொழுது. இம்மா எவ்வளவு கண்ண இந்த கல் கிபர் அகதுகுமா, ரெண்டு பேரில் ஒருவர் வயோதிபத்தை அடைந்து விட்டார். அவுக்கிலாகுமா, அல்லது ரெண்டு பேரும் வயசாளிகள். உன்னிடத்தில் தான் உயிரோடு இருக்கின்றார்கள். அந்த நேரம் தான் அவர்கள் சில அசிங்கமான வேலைகளை செய்வார்கள், உனக்கு பொருத்தமற்ற விடயங்களிலே ஈடுபடுவார்கள், உன்னுடைய அழகான வீட்டை கூட அசிங்கப்படுத்துவார்கள், உன்னுடைய டைனிங் டேபிள் இருக்கும் பாத்திரங்களை செரமிக் பாத்திரங்களை உடைப்பார்கள். அந்த நேரம் எல்லாம் நீ அவர்களை கடிந்து கொள்ளாதே, என்று கூட சொல்லாதே. கண்ட இடத்திலே துப்புவார்கள், வாப்பா உடம்பு பலவீனமாயிட்டது, அவருக்கு காத்து கண்ட்ரோல் இல்லை, அவரு துருவாடையாட காற்றை வெளியாக்குறார். அதற்காக வேண்டி நீ உன்னுடைய மனைவியை திருப்தி மனைவியின் திருப்தியை எதிர்பார்த்து வாப்பாவை கொண்டு போய் காட்டு வழியில விடாதே, அவரை பாதையிலே விரட்டாதே, அவரை முதியோர் இல்லத்துக்கு சேர்த்து விடாதே. பலாத்தக்குள்ளாவும் எந்த அளவுக்கு உன்னுடைய கடமை சீ என்ன வாப்பா என்னம்மா இது சீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதே. பலாத்தக்குள்ளாவும் அவர்கள் உன்னுடைய வீடு தேடி வந்தா அவர்களுக்கு கண்ணியமான சங்கியான வார்த்தைகளை பேசு, அவர்களை வரவேற்று உபசரித்துக் கொள், அவர்களுடைய உள்ளத்தை ஒளிமயமானதாக ஆக்கு. அதனுடைய சந்தோஷம் தான் உன்னுடைய பிள்ளைகளின் மூலமாக கண்ணுக்கு குளிர்ச்சி வர இருக்கிறது. இல்ல நீ வாழ்க்கை பூராக உன்னுடைய பிள்ளைகளின் மூலமாக கண்ணீர் வடித்துக் கொண்டே இருப்பாய். அவர்களுக்கு நீ கண்ணியமான வார்த்தை கொண்டு பேச வேண்டும். வாப்பாவுடைய பெயர் சொல்லி கதைக்காதே. வாப்பா முன்னால் நடந்தா அதை விடவும் ஒரு பாதம் கூட ஒரு ஸ்டெப் கூட நீ முன்னால் எடுத்து வைக்காதே. அதற்கு மரலி அவர்கள் கண்டார்கள் வாப்பாவும் மகனும், மகனுடைய பாதம் வாப்பாவுடைய அந்த அடியை விட முன்னோக்கி வருகிறது. கேட்டார்கள், வாலிபரே இவர் யார், இவர் என்னுடைய தந்தை, உனக்கு வெட்கமாக இல்லையா, உன்னுடைய தந்தையை விட முன்னால் பாதத்தை எடுத்து வைக்கிறாயே, அந்த அளவுக்கு தந்தையுடைய கண்ணியம். இன்றைய தந்தைமார் கவனிப்பாரற்று விட்டுவிடப்படுகின்றார்கள். இன்றைய தந்தைக்கு பல தேவை இருக்கிறது, ஆனா அவரை பத்தினித்தனமாக்கி வைப்பதற்கு மகன் தயார் இல்லை. வாப்பாட பேர் சொல்லி அழைக்க கூடாது. அவர் மேலே அவர் கீழே உட்கார்ந்து இருந்தால் நீ மேலே உட்காரக்கூடாது. உன்னுடைய உமா வாப்பாவோட நீ சாப்பிடுகிறாய், உன்னுடைய உமாவும் வாப்பாவும் ஏதாவது அந்த தட்டில் விருப்பமான ஒன்றை சாப்பிட நினைத்து நீ முந்தி கொண்டு அதை சாப்பிட்டால் அல்லாஹ் உன்னிடத்தில் கேள்வி கேட்பான். அந்த அளவுக்கு அவர்களுடைய கடமை. ஆனா மனைவியுடைய திருப்தி பிள்ளைகளுடைய வசதியை நாடி உம்மாவும் பாப்பாவையும் எங்கே துரத்தி விட்டாய், ஒரு நாள் உன்னையும் அவர்கள் துரத்துவார்கள். நூற்றுக்கணக்கான குர்ஆன் ஆயத்துகள், ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் கேட்டாலும் கூட இந்த விடயத்தில் நானும் நீங்களும் குறைபாடுள்ளவர்கள் தான், மறதியாளர்கள் தான். சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் கையளவு விதிவிலக்கானவர்கள், அவர்கள் கவனிக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில எப்பவும் அல்லாஹ் எந்த குறையும் வைத்தது கிடையாது. கண் கூடாக பார்க்கும் காட்சி, அந்த பெற்றோர்கள் கையேந்தி துஆ செய்கின்றார்கள், அவன் எங்கு போனாலும் வெற்றியை அடைந்து கொள்கின்றான். அந்த அந்நியர்கள் பாடலை கேட்டு வயோதிப்ப இல்லத்திலே இருந்த தன்னுடைய உம்மாவையும் வாப்பாவையும் அழைத்து கொண்டார்கள், உபசரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த பாடலை பாடினவனுக்கு பரிசும் கொண்டு போய் கொடுத்தார்கள். ஆனால் இன்று எத்தனையோ மிம்பர் மேடைகள்ல கூறப்படுகிறது, அன்பானவர்களே இன்னும் மனது விரிவாகவில்லை, இன்னும் உம்மா வாப்பா என்ற கண்ணியம் வரல. வாப்பாடத்துல தவறு இருக்கலாம், ஆனால் அதை பேசுவதற்கு உனக்கு உரிமை கிடையாது. அதனை நீ காணாமல் இருப்பதுதான் உன்னுடைய அந்தஸ்தின் உயர்வு இருக்கிறதே தவிர அதனை நீ கண்ணால் பார்ப்பது கூட உனக்கு அருகதை இல்லை. நல்ல முறையிலே அவர்களுக்கு நீ வழிபாடுகளை ஏற்படுத்தி பண்ண வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தையும் குர்ஆனிலே ஆயத்துகளாக எங்களுக்கு எடுத்து சொல்கின்றான். கரீமா கண்ணியமான வார்த்தைகளோடு அவர்களுடைய சில விடயங்களை எடுத்து செல் சொல்லு. அவர்களுடைய குரலை காண உன்னுடைய குரலோசையை உயர்த்தாதே. சில சந்தர்ப்பங்கள்ல வாப்பா உம்மா வயோதிப்பத்தின் காரணமாக காது கேட்பது குறைவாக இருக்கும். அந்த நேரத்திலும் முறையை கையாளே, நீ ஆவேசத்துடன் கோபத்துடன் ஏதும் சொல்லிவிடுவாயானால் அல்லாஹ் உன்னை பிடிக்கும் நேரம் இந்த துனியாவிலே வந்துவிடும், ஆஹ்ரா வரைக்கும் அல்லாஹ் அவகாசம் தரமாட்டான். ஒரு நாள் மகன் வாப்பா கிதாபுகள் எழுதப்படுகின்றது, அமர்ந்திருக்கின்றார்கள் இஸ்தோப்புல, அங்க ஹாஃப் வால் அரவட்ட சுவர் உண்டு, ஒரு காகம் வந்து அந்த ஹாஃப் வால்ல வசித்தது, அதில் அப்படியே நின்றது. வாப்பாவுக்கு கண்ணும் மங்கள் வந்த பறவை எது என்று விளங்கல்ல. பக்கத்துல ரொம்ப திடகாத்திரமான வாலிபர் தன்னுடைய மகன் இருக்கிறார். கேட்டார், அது என்ன பறவை மகனே? காகம் வாப்பா. மீண்டும் கேட்டாரு, காது கேட்கல. அது என்ன மகனே? காகம் என்றார். மூன்றாவது தடவையும் கேட்டார். இன்னும் உயர் குரலில் ஆவேசத்துடன் கோபத்துடன் காகம் செவ்வாய் சனியன் உனக்கு சொன்னா விளங்குது இல்லையா? எங்களுடைய பிள்ளைகள் இதை விடவும் பாய்க்கிறார்கள். பாப்பாவுக்கு உதைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உம்மாவுடைய கூந்தலால் இழுத்து உம்மாக்கு இன்ஜெக்ஷன் அடித்து சாக வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய குரல் இரவெல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதனால எனக்கும் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் தூக்கம் இல்லை. ஸ்லீப்பிங் டேப்லெட்டை கொடுத்து அல்லது இன்ஜெக்ஷன் அடிச்சு உம்மாவின் வாப்பாவை தூங்க வச்சுட்டா. கெடிபான சகோதரர்களே, இவைகள் எல்லாமே இந்த துனியாவில் இருள்கள் என்பதனை மறந்துவிடக் கூடாது. இப்பொழுது அந்த வாப்பாவுடைய உள்ளம் கலங்குது, கண்கள் குளமாகுது. சொல்கிறார், மகனே ஒரு நாள் நீ என்னுடைய மடியிலே, அப்பொழுதுதான் நீ வார்த்தைகளை அளந்து கொண்டிருக்கின்றாய், பேச ஆரம்பிக்கின்றாய். இதே அறவட்ட சுவரில் ஒரு பறவை வந்து நின்றது. நீ கேட்டாய், வாப்பா அது என்ன? நான் சொன்னேன் காகம். நீ மீண்டும் கேட்டாய், நான் பதில் சொன்னேன். மீண்டும் கேட்டாய், பதில் சொன்னேன். மகனே நீ இன்னும் கேட்க வேண்டும். உன்னுடைய மலலை மொழியை, உன்னுடைய வார்த்தையின் உச்சரிப்பை, அதனுடைய செல்லத்தை நான் என்னுடைய காதில நிரம்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நானும் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தேன். மகனே நீ கேட்டுக்கொண்டே இருந்தாய். என்ன போல நான்கு தடவையில முடித்துக் கொள்ளல, நான் உன்னை கடிந்து கொள்ள இல்ல. நீ 25 விடுத்தம் கேட்டாய், நான் பொறுமையோடு காகம் என்று சொன்னேன். ஆனா இன்று நீ எனக்கு கொடுக்கக்கூடிய பிரதி உபகாரம் இதுதானா? கடியமான சகோதரர்களே, இன்று பிள்ளைகள் ஸ்மார்ட் போன்ல குப்பர விழுந்து அவர்கள் தன்னுடைய லவஸ்க எஸ்எம்எஸ் அடிக்கிறார்கள். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், தாய் சமையல் அலைகிற இருந்து மகளை அழைக்கிறாள், பேரை கூறி அழைக்கிறாள், ஏம்மா என்று கேட்கிறதுக்காவது அவர்களுக்கு இதயம் திறப்படவில்லை, செவிடாகிட்டார்கள், குருடாகிவிட்டார்கள். இப்படி இப்படியா இப்படியாப்பட்ட பிள்ளைகள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வாழ்க்கை நாசமாக இருக்கிறது. இன்று அப்படியான பெண் பிள்ளைகள் நல்ல ஓர் ஆடவரின் கையை பிடிக்க வேண்டும், சுகண்டியான வாழ்க்கையில வாழணும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தாங்க. வீட்டுக்குள்ள தன்னுடைய கனவுகளை நனவாக்குறதுக்குரிய பொக்கிஷத்தை சந்தோஷப்படுத்த இல்ல, இதனால் திருமண வாழ்க்கையிலும் கஷ்டப்படுகின்றார்கள், இறுதியில விபச்சாரிகளாக மாறியிருக்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் சிறைவாசம் செய்கின்றார்கள், அவர்கள் மோசமான பழக்கங்களுக்கு ஆளாகிவிட்டார்கள், வாழ்க்கை நாசமாகி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த இரண்டு கண்களையும் குருடாக்கி கொண்டது தான். அவர்களுடைய உள்ளத்தை துண்டம் துண்டமாக சவுடு பொடியாக்கியது தான். கடிபானவர்களே, அல்லாஹ் சொல்றத கவனிங்க, பலா தக்குல்லஹுமா வலா தன்ஹருஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா வஃபில்லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா. பாசம் ரக்கம் இரக்கம் என்ற அந்த இரக்கையை அந்த விங்ஸ் அதனை நீங்க அப்படியே உங்களுடைய உம்மாக்கும் வாப்பாவுக்காக வேண்டி நிறுத்தி விடுங்க. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இங்கே ரக்கையை குறிப்பிடுகின்றான்? அங்க வாப்பா அழைக்கிறார், உம்மா அழைக்கிறார், நீ நடந்து போவதற்கல்ல, நீ ஓடி போவதற்கல்ல, பறந்து போக வேண்டும். தஃப்ஸீர்களை விளக்கம் எழுதுகின்றார்கள். ஏன் இங்கே பாசம் எனும் ரக்கை அவர்களுக்கு விரி என்று சொன்ன அவர்கள் ஏதாலும் கட்டளையிடுகின்றார்களா, இதோ வந்துவிட்டேன் என்ற அளவுக்கு நீ பறந்து போக வேண்டும். அந்த அளவுக்கு வேகமாக அவருடைய வார்த்தைகளை மதிக்க வேண்டும். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் என்னுடைய மஸ்ஜிதில என்னுடைய வீட்டில இருந்து மஸ்ஜிதுக்கு வருகிறேன், முசல்லாவுக்கு என்னுடைய சஹாபாக்கள் சஃப்ல நின்று இருக்கிறார்கள், இஷா தொழுகைக்காக தக்பீர் கட்டுகிறேன். ஏண்ட உம்மா, அந்த ஜன்னல் பகுதியில இருந்து, ஜன்னல் வழியாக இருந்து யா முஹம்மத் என்று என்னை அழைத்தால் லப்பைக்கியா உம்மா, தாயே நான் வந்துவிட்டேன் என்று பதில் கொடுப்பேன், இஷா தொழுகை விட்டு விட்டு. என்ன சஹாபாக்கள் பின்னுக்கு இருக்கிறார்கள், நான் இஷாவுக்கு தக்பீர் கட்டுறேன், என் அம்மா வீட்டுக்குள்ள இருந்து என்ன அழைக்கிறார், நான் தொழுகை கூட விட்டு விட்டு பதில் கொடுப்பேன். இது ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுக்குரிய கட்டளை. ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இதயத்தின் தாயின் தந்தையின் மீது இருந்த பாசத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். அந்த அளவுக்கு வழிபட வேண்டும். ஆனால் நாங்கள் தக்பீர் கட்டினோம் பரலான தொழுகைக்கு, தாய் தந்தை அழைத்ததற்கு அப்படி பதில் கொடுப்பதற்கு இஸ்லாம் சொல்லல. மாற்றமாக நாங்கள் சுன்னத்தான தொழுகைக்கு தக்பீர் கட்டினோம், தாய் அழைக்கிறார், தந்தை அழைக்கிறார், அந்த சுன்னத்தான தொழுகையை விட்டு விட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று ஷரியத் குறிப்பிடுகின்றது. மேலும் எங்களுக்கு கற்றும் தருகிறது குர்ஆன், வக்குர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இன்னொரு ரிவாயத்தில் வருது, தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் துஆ செய்யாத பிள்ளை ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய முடியாது, அவர்கள் சோன பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் கற்று தருகிறான், மனிதரே சொல், அடியானே சொல், யா ரப் இரஹம்ஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் நீ ரஹ்மத் செய், உன்னுடைய அருளை மலையை பொலிய செய், கமா ரப்பயானி சகீரா, அவர்கள் ரெண்டு பேரும் எங்களை சிறு பிராயத்தில் வளர்த்ததை போல நீயும் அவர்களுக்கு இரக்கம் காட்டு என்று அல்லாவே சொல்லி தருகின்றான் என்றால் எந்த அளவுக்கு நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்கிறத சிந்தனை செய்து பாருங்க. இன்னும் ஓர் ஆயத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அனிஷ்கூர் லீ வலிவாலிதே, நீ எனக்கு நன்றி செலுத்த வேண்டும், உம்மா வாப்பாவுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். எங்கெல்லாம் அல்லாஹ் வணங்க வேண்டும் என்று சொல்கிறானோ அங்கு உம்மா வாப்பாவுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்கிறான். எங்கெல்லாம் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கின்றானோ உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கின்றான். நாங்கள் வசியத் செஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு சிலர்கள் வந்து ஹஜரத் வசியத் செய்யுங்களே, எங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்லுங்களே, உனக்கு இதை விட வேற வசியத்தை என்ன இருக்குது? ரப்பு சுபானுவத்தால் அவசியம் செய்கிறான், நாங்க மனிதர்களுக்கு வசியம் செய்தோம், உம்மாக்கும் பாப்பாவுக்கும் நல்லுபகாரம் செய், உம்மாக்கும் பாப்பாவுக்கு நல்லுபகாரம் செய். ரப்பு செய்யக்கூடிய வசியத்துல எவ்வளவு பெரிய உள்ரங்கம் ஹகீகத் இருக்கும் என்கிறத சிந்தனை செய்து பாருங்க. வருடங்கள் அவள் பால் குடி மறக்கடிக்கும் வரைக்கும் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தார். இது ரப்பு சொல்றது. எனவே மனிதனே, அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து. உனக்கு அறிவில்லாத விஷயத்துல அவர்கள் உன்னை தூண்டினால், உன்னை அந்த எனக்கு இணை வைக்கும் விடயத்துல கஷ்டப்படுத்தினால் மாத்திரம் அவர்களுக்கு வழிபடாது. என்னை தவிர வேற யாரும் வணங்குமாறு அவர்கள் உனக்கு ஏவுகிறார்கள் அல்லது ஹராமான விடயத்தை செய்யுமாறு சொல்கின்றார்கள், அதற்கு மாத்திரம் வழிபடாதே, அது தவிர மற்ற எல்லா விடயங்களிலும் அவர்களுக்கு நீ வழிபடு. வஸாஹி பும்மா ஃபி துன்யா மஅரூஃபா, இது ஹஜ்ரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் இறங்கிய ஆயத். அவருடைய தாய் ஒரு காஃபிராக இருந்தார், ஹம்னா பின் அபி சுஃபியான், ஹம்னா என்ற அந்த பெண்மணி, அவள் ஹஜரத் சாத் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற நேரம் நீ அதனை விடுவரைக்கும் விடும் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், இதே நிலைமையில் இந்த பாலை வன வெயிலை கிடந்து நான் மரணித்து விடுவேன் என்றார். அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், உன்னோட உம்மா காஃபிராக இருக்கட்டும், ஆனாலும் அவள் உன்ன குஃப்ரின் பக்கம் அழைக்கிறாள், நீ அவளோட நல்ல முறையில் நடந்துக்கோ, வசாயிபுமா ஃபி துன்யா மாரூஃபா என்றாலும் அவர்கள் எனக்கு இணை வைப்பதற்கு ஒன்ன தூண்டிதா பலாத்து தேகுமா, அதற்கு மாத்திரம் வழிபடாதே என்ற ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி விடுகின்றான். சஹாபி வருகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, மன் அஹக்கு பிஹஸ்னி ஸஹாபதி யா ரசூலல்லாஹ், நபியே நான் மிகவும் வழிபடுவதற்கு நல்பாரம் செய்வதற்கு யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், ரசூலுல்லா கால உம்முக் உங்க தாய்க்கு என்றார்கள், பிறகு யாருக்கு, சுமமன் கால உம்முக் பிறகும் உன்னுடைய தாய்க்கு, கால சுமமன் பிறகு யாருக்கு யார சொல்லலாம், உன்னுடைய தாய்க்கு, அவர் விட்டுவிடல, நாங்க அது விடுத்தமும் கேட்டார், சும்மமன் யார சொல்லலாம், அந்த அதுக்கு பின்னால யார், கால அபூக் உன் வாப்பாவுக்கு நீ நல்லுபாரம் செய்ய வேண்டும். மூன்று தடவை உம்மாவுக்கு முதல் உரிமை கொடுத்தார்கள். காரணம் என்ன, ரப்பு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், இந்த தாய் அந்த மூன்று கட்டங்கள்ல தன்னுடைய உயிரை படையம் வைத்து இந்த பிள்ளையை பெற்றிருக்கின்றார், அவள் கஷ்டப்படுகின்றாள். முதலாவது கட்டம், இந்த பிள்ளையை வயிற்றிலே சுமந்திருக்கும் பொழுது அவளுக்கு விருப்பமான சுவையான சாப்பாடுகள் கூட வெறுப்பாகிவிட்டது. பச்சை வெரளிக்காயையும் கெட்ட மாங்காயையும் அடிப்பினுடைய கறிக்கட்டையையும் கூட சில பெண்கள் சாப்பிட ஆரம்பித்து விடுவார்கள். அதில் அவனை சுமந்து கொண்டிருந்த சந்தர்ப்பம். இரண்டாவது பிரசவம், அந்த நேரம் உயிரா என் பிள்ளையா என்ற அளவுக்கு, நான் போனால் என்ன, என் பிள்ளை உலக வெளிச்சம் காணணும் என்று தன்னுடைய உயிரை கொடுத்து அவள் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். இரண்டாவது கட்டம், அது யாருக்குமே தீர்ப்பு செய்ய முடியாத ஒரு கட்டம். மூன்றாவது கட்டம், பால் குடி மறக்கடிக்கும் படும் வரைக்கும் அந்த ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கிறாள். இதனால தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று கேட்கும் பொழுது மூன்று விருத்தமும் தாய்க்கு சொன்னார்கள். நான்காவது விருத்தம் தந்தை என்றார்கள். 125 வீதத்தை தாய் சுவீகரித்துக் கொள்கின்றார், 25 வீதம் தந்தைக்கு கிடைக்கின்றது. இதன் அடிப்படையில் விளக்கம் கூறுகிறார்கள், கோல்டு மெடலுக்கு சொந்தக்காரி உம்மா, பிரான்ஸ் மெடலுக்கும் சொந்தக்காரி உம்மா, அந்த சில்வர் மெடலுக்கும் சொந்தக்காரி உம்மா, உம்மாவும் பாப்பாவும் இந்த பிள்ளையை ஆளாக்குவதற்கு போட்ட போட்டியில மூன்று இடத்தையும் சுவீகரித்துக் கொள்வல் உம்மா தான். அதனால தங்க பதக்கம் உம்மாக்கு சொன்னார்கள், முதலாவது உம்மா, இரண்டாவது வெள்ளி பதக்கமும் உம்மாவுக்கு, மூன்றாவது அந்த வெங்கல பதக்கம் அதுவும் உம்மாவுக்கு. ஒரு கன்சலேஷன் பிரைஸ், செனசிலி டேக், அதாவது ஒரு ஆறுதல் பரிசை தான் வாப்பா அடைகிறார். அப்படி என்று வாப்பா கவனிப்பாரற்று விட்டுவிடப்படக்கூடியவர் அல்ல. ரிலர் ரப் ஃபி ரிலர் வாலித், சஹத்து ரப் ஃபி சஹத்தில் வாலித். உன்னுடைய ரப்பின் பொருத்தம் வாப்பாவுடைய பொருத்தத்துக்குள்ள இருக்குது, ரப்புடைய பொருத்தம் வாப்பாவுடைய பொருத்தத்துக்குள்ள, ரப்புடைய கோபம் வாப்பாவுடைய கோபத்துக்குள்ள. வாப்பாவையும் நோவிக்காதே. ஒரு மகன் கோணி ஒன்றுல சாக்குல கட்டி எடுத்து கொண்டு வருகிறார் வாப்பாவை கிணத்துல தள்ளுறதுக்கு. கிணறு கட்டில வைத்த உடனே வாப்பா உணர்கிறார், சொல்கிறார், மகனே இந்த கிணத்துல என்ன போட்டிடாது, வேறு கிணத்துல போட்டுடு. ஏ வாப்பா, இந்த கிணத்துல தான் நான் ஏண்ட வாப்பாவை போட்டேன். உடனே இவர் திகைத்து விடுகிறார், அந்த கட்டை அவிழ்த்து விட்டு 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 ஆடி விடுகிறார். கமா ததீனு துதானு, எதனை உண்ட உம்மை வாப்பாக்கு செய்வாயோ, உண்ட பிள்ளைகள் நிச்சயமாக அதனை செய்தே தீரும். ஒரு சிறிய வார்த்தைக்கு கூட பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடாது. ஒரு பெரிய இமாம் ஜமஹ்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீருல் கஷாஃப் என்ற தஃப்சீரை எழுதினார்கள். இவர்கள் மாத்தஜிலாவை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது. அந்த இமாம் ஜமஹ்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அரபிக் கிராமர் புக்ஸ் அது மதரசாக்கள்ல கற்றுக் கொடுக்கப்படுகின்றது, அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது. அந்த இமாம் ஜமஹ்ஷர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சிறு பருவத்துல ஒரு சிட்டுக்குருவியுடைய பாதத்தில் நூலை கட்டி காத்திலே விட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் தாய் சொன்னார், மகளே இந்த பறவைக்கு நீ நோவினை கொடுக்காதே. அவர் தாயின் உடைய வார்த்தையை செவிகளுக்கு போட்டுக் கொள்ளவில்லை, மாற்றமாக அவருடைய அந்த விளையாட்டில் ஈடுபட்டிருந்தார். அந்த பறவை போய் ஒரு பொந்துக்குள்ளே நுழைந்து கொண்டது. இவர் நூலை இழுத்தார், கால் உடைந்து வந்தது.
தாய் வருத்தத்துல சொன்னா, மகனே அல்லாஹ் பயந்துக்கோ, இவர் பக்தாதுக்கு இழிமை செய்து போகிறார், ஒட்டகத்தில இருந்து விழுந்து கால் உடைந்துவிடுங்கிறது அவர் சொல்லுகிறார். அன்று என்னுடைய தாயின் பேச்சை கேட்காததினுடைய பிரதிபலன் தான் அல்லாஹ் இழிமை தேடி போகும் பாதையில என்னுடைய காலை முறித்து விட்டான். ஆனா இன்றைக்கு வாழ்க்கையில எத்தனையோ பிளவுகள் ஏற்படுது, இதனால தான் ஏற்படுது என்று சொல்லி நாடு நீங்களும் உணர்கிறோம். இல்ல, கனவு கண்டு வாழ்க்கையில திருப்பம் பெறுவதற்கு அனைத்து கொண்ட மனைவி பிசாசியாக மாறிவிட்டால், எதனால ஓண்ட ராணி உம்மா இருக்கும் பொழுது, அந்த தாயை கண்ண போல பார்க்க வேண்டியிருக்கும் பொழுது நீ தலையில தூக்கி வைத்துக் கொண்டதின் காரணமாக அப்படி என்று அவளுக்கு அநியாயம் செய்யுமாறு சொல்லல. உன்ட குடும்பத்துக்கு உன் மனைவிக்கு நல்லவன் தான் அல்லாஹ் இடத்திலே நல்லவன், அவள் சர்டிபிகேட் தந்தால் தான் அல்லாஹ் உனக்கு சர்டிபிகேட் தருவான் என்கிறதையும் ரசூலுல்லா சொல்லி வைத்திருக்கிறார்கள். மாற்றமாக சிலர்கள் மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு தான் பெற்றோர்களை துன்புறுத்துவது அதிகம். இந்த அடிப்படையில அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விடயத்தை அறிந்திருக்கிறோம் சகோதரர்களே. அவருடைய மௌத்தின் தருணம் சக்கராத், ரசூலுல்லா சஹாபாக்கள் அங்கே இருந்து கலிமாய் சொல்கிறார்கள். சொல்ல முடியாது, அவருடைய நாவு பின்னது. ரசூலுடைய சஹாபாத்துல இருந்த முக்கியமான சஹாபி, சஹாபாக்கள் ரசூலா இடத்துல போய் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ரசூலுல்லா தன்னுடைய புனித நாவினால் கலிமாவை உச்சரித்து கொடுக்கிறார்கள் என்றாலும் அவருக்கு சொல்ல முடியாமல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கூர்மையுடையவர்கள். உடனே அந்த அல்கமாவுடைய தாயை வரவேற்றார்கள். சொன்னார்கள், உங்களுடைய மகன் கலிமா சொல்ல மறுக்கிறாரே, இவருடைய சங்கதி என்ன? என்னுடைய மகன் நல்லவர் தான், ஆனாலும் அவருடைய மனைவியின் பேச்சை கேட்டு என்னை வாழ்க்கை பூராவும் துன்புறுத்தி கொண்டிருந்தார். இவருக்கு கலிமா வருதில்லை, நீங்க உங்களுடைய மகனை மன்னிங்க, உங்களை துன்புறுத்தியதுனால இன்றைக்கு இவர் நரகத்துக்கு போறார். தாய் சொன்னால், எந்த அளவுக்கு வேதனைப்படுத்திருப்பாரு, நான் மன்னிக்க மாட்டேன் என்றால். உடனே ரசூலா சொன்னாங்க, விறகுகளை சேருங்க, இவனை இவரை தூக்கி நெருப்புல போடுவோம். தாய் பார்த்த முருகுது, வேண்டாம் யார சூழல்லா, என் மகனை நெருப்புல போட்டுடாதீங்க, அல்லா நாள மறுமையில கொழுந்து விட்டறியும் நிரந்தரமான நெருப்புக்கு போடுவான். அப்படி என்றா நீங்க மன்னிங்க, நான் என் மகனை மன்னிச்சு விட்டேன். அப்பதான் அவருடைய நாவுல கலிமா வருது. கரியமான சகோதரர்களே, அதிகமான விஷயங்கள் சொல்ல இருக்கிறது என்றாலும் கூட நேரம் முடிந்து கொண்டு வருகிறது சகோதரர்களே. தொட்டு விடுகிறோம். ஹாரிசா பின் நோமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியமான சஹாபி, தன்னுடைய தாய்க்கு ரொம்ப உபகாரம் செய்தவர்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி பயணம் போய்கொண்டிருக்கின்றார்கள். ஹாரிசா பின் நோமான் அந்த நேரம் மக்காவுல தான் இருந்தார். அவருடைய குரல் கேட்குது சொர்க்கத்துல. ரசூலுல்லாஹுக்கு ஆச்சரியம், ஜிப்ரீல் இது என்ன விந்தையாக இருக்குது, ஹாரிசா பின் நோமான் இன்னும் மௌத்தாக இல்லையே, மௌத்தா போனவர்களுடைய குரல் அல்லவா சொர்க்கத்துல கேட்கும், அவர் குர்ஆனை திலாவத் செய்கிறாரே. சொன்னார், யா ரசூலல்லா, அல்லாஹ் அவருடைய தாய்க்கு செய்த உபகாரத்தின் காரணமாக கொடுத்த வெகுமதி தான் இது. அந்த சுவனத்தினுடைய குர்ஆக்களோட இவரும் இப்பவும் ஓதுகிறார். நால மறுமையில சொர்க்க வாசிகள் கேட்கறதுக்கு அவர் குர்ஆனை ஓதுவார். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆனை அல்லாஹ் ஓதுவான். சூரா யாசினை ரசூலுல்லா ஓதுவார்கள். ஜபூரை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவார்கள். ஹாரிசா பின் நோமானும் குர்ஆனை ஓதுவார்கள். இவர்கள் எல்லோருடைய கராத்துகளையும் சுவர்க்க வாசிகள் கேட்பார்கள். பிரத்யேகமாக ஹாரிசா பின் நோமானுடைய கராத்தையும் அவர்கள் கியாமத்து நாளிலும் கேட்பார்கள். இப்பொழுதும் மலக்குகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அவர் என்ன செய்வார்? தன்னுடைய தாய் அவளுக்கு உபகாரம் செய்வார். இன்றைக்கு நாங்க உம்மாவும் பாப்பாவும் கவனிக்கிறோம், அதற்காக வேலை காரி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். நல்ல அட்டாச் பாத்ரூம்ல எங்களோட உம்மாவை லக்ஸரி லெவல்ல வச்சிருக்கிறோம், எந்த குறையும் இல்ல. ஆனா உம்மா கீழ்மாடியில, நீ மேல்மாடியில, காலையில போகும் பொழுது உன்ட மனைவியும் குழந்தையை முத்தமிட்டு போறாய், தாயை கொஞ்சம் பார்த்துட்டு போறாயா? இது உபகாரமா? உன்ட உம்மாக்கு முழு உலகத்தையே கொண்டு வந்து வைத்தாலும் இது உபகாரமாக மாட்டாது. அவளுடைய வதனத்தை பார், உனக்கு ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள். நாயமே, ஒரு நாளைக்கு 100 தடவை பார்த்தாலுமா? 100 தடவை அல்ல, 1000 தடவை பார்த்தாலும் உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்றார்கள். வருடத்துக்கு ஒரு முறை நீ கொடுக்கும் ஒயில் சாரிய எடுத்துக்கொண்டு உன்னுடைய தாய் திருத்திக் கொள்வார் என்று நினைக்கிறாயா? பெருநாளைக்கு ஒரு முறை ஓண்ட சாரத்தையும் தனியனும் பாப்பா எடுத்துக்கொண்டு 1000 ரூபாய் 500 ரூபாய் சல்லியோடு உன்னை புரிந்து கொள்வார் என்று நினைக்கிறாயா? அவர்களுக்கு துனியா தேவல்ல, அவர்களுக்கு வேணும் உம்மா வாப்பா என்று நீ இரக்கமாக பேசுவது தான். அந்த ஹாரிசா பின் நொமான் ரலி அல்லாஹு தலான்ஹு தன்னுடைய வயோதிப தாயை குளிப்பாட்டுவார், தலை சீவுவார், ஆடை அணிவிப்பார். இரக்கத்தோட மோசல் பை மோசல் ஒவ்வொரு புடி புடியாக தாய்க்கு ஊட்டுவாள். சின்ன பிள்ளையை போல அவள் வேண்டாம் என்றுவாள். இவரு ஆறுதல் வார்த்தைகளை, இரக்கமான பாசமான வார்த்தைகளை சொல்லி அந்த உணவை ஊட்டுவார். தாய் துவா செய்வார். கனிவான சகோதரர்களே, அந்த துவா மௌத்தாவதற்கு முன்னாலே கபூல் ஆகிருக்கிறது. இது மட்டுமா? உவைசுல் கர்ணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த சம்பவங்களை சொல்லுங்க, இந்த சம்பவங்களை சொல்லுங்க. மண் அனாபையில் யாரெல்லாம் இந்த உம்மா வாப்பாவுக்கு நல்லுபகாரம் செய்து என்னை வந்து அடைந்தார்களோ, என்னுடைய திருத்தே பெற்றார்களோ, அவர்களுடைய சம்பவத்தை நபியே நீங்க சொல்லுங்க என்று வவசைதல் இன்சான பிவாலி தைகி ஹமலத் உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன் என்ற அந்த ஆயத்துல சொல்லுறான். ரப்புடைய கட்டளை தான் மிம்பர்ல நிறைவேற்றப்படுது. அவர் ரசூலுடைய காலத்துல வாழ்ந்தார். ரசூலாவை பார்க்கறதை விட ஒரு சந்தர்ப்பம் எதுவாக இருக்க முடியும்? இந்த துனியாவில கிடைக்கக்கூடிய புண்ணியம் எதுவாக இருக்க முடியும்? என்றாலும் உம்மாவுடைய ஹிஜ்மத் ரசூலுல்லாஹ் கூட பார்க்க வர முடியல. எனினும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்திக் கொண்டார்கள். சொன்னார்கள், உமர், நான் இந்த உலகத்துல விட்டு போனாலும் கூட ஒரு நாள் நீங்க உவைசை சந்திப்பீங்க, சந்தித்தா உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்துல துவா செய்யுமாறு அவரிடத்துல சொல்லுங்க. இதனால் எப்ப உவைஸ் என்னுடைய பார்வையில் படுவார்? சம்பவம் நீளமானது, சுருக்கமாக சொல்றேன். இப்ப என்னுடைய பார்வையில படுவார். ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு வருடமும் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்வார்கள். அந்த உவைசை தேடி ஒரு நாள் அபு குபைஸ் மலை அடிவாரத்துல ஹஜ்ஜிக்கு வந்த அனைவர்களையும் ஒன்று கூட்டார்கள். சொன்னார்கள், யமன் வாசிகள் நின்றிருங்க, மத்த எல்லாரும் உட்காருங்க. யமன் வாசிகள் நின்றார்கள், எல்லோரும் உட்கார்ந்தார்கள். சொன்னார்கள், இவர்கள் முராத் கோத்திரத்தை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களும் உட்காருங்க. முராத் கோத்திரத்தில் நின்றார்கள், மற்றவர்கள் உட்கார்ந்தார்கள். இதிலையும் கர்ண் தேசத்தை தவிர மற்றவர்கள் உட்கார்ந்து அந்த கர்ண் தேசத்தை சேர்ந்தவர்கள் எழும்பினார்கள், மற்றவர்கள் அமர்ந்தார்கள். அதிலையும் பனு ஆமிர் கோத்திரத்தை சேர்ந்தவரை தவிர மற்ற எல்லாரும் உட்காருங்க. ஒரே ஒரு மனிதன் எழும்பினான். அவரிடத்துல கேட்டார், அவனுக்கு உவைஸ் தெரியுமா? உவைஸ் பின் ஆமிர் அவர் அவனுக்கு தெரியுமா? இவர் சொன்னார், அவரை ஏன் தேடுறீங்க? ஒரு பரதேசி பைத்தியக்காரனை போல அலைந்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் உமர் கண்கள்ல கண்ணீர். உனக்கு தான் பைத்தியம், அவருக்கு இல்ல. உளறாதே, அவர் இப்ப எங்க? அதோ அரஃபாவின் பக்கம் போனார், ஆடுகளுக்கு பின்னால போனார் என்று சொல்ல பக்கத்தில் இருந்த அலி அலி அல்லாஹு தஆலா அவர்களையும் அழைத்துக் கொண்டு போகிறார். ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் உவைஸ் பின் ஆமிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மர அடிவாரத்துல, சின்ன மர அடிவாரத்துல தொழுது கொண்டிருக்கின்றார். ரெண்டு பேரும் போய் பக்கத்துல உட்கார்ந்தார். இவர் தொழுகையை முடித்தார். உடனே ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், நீங்க யாரு? அவர் சொன்னார், நான் ஒரு வழிபோக்கன், அதை நாங்கள் கேட்கல. மாற்றமாக உன்னுடைய பேர் என்ன? என் பேர் அப்துல்லா. எல்லாரும் அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். நாம் அதை கேட்கல. உன்னிடத்துல உன் தாய் வைத்த பேர் என்ன? அவர் சொல்றார், ஏங்க வகதுக கேட்க, ஏங்க முகவரி கேட்க, நீங்க யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, இது அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு. நான் அலி பின் அபி தாலிப். சொன்னார், என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியாது. என் தாய் எனக்கு உவைஸ் என்று பேர் வைத்திருக்கிறார். நாங்க இதுவரைக்கும் தேடிய மனிதர் நீங்க உவைஸ். உடனே கொஞ்சம் நீக்குங்க பாப்போம் உங்களுடைய சட்டைய. நீக்கினாங்க. முழு உடம்புலையும் அந்த வெண்குஷ்ட நோய் பிடித்திருக்கும். அல்லாஹ் குணப்படுத்தியிருப்பான். ஒரு திரகம் அளவு இருக்கும். இதுதான் உவைஸுக்கு அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த அடையாளத்தை பார்த்ததும் மேலும் கண்கள் கண்ணீர் மல்கது. சொல்லுறாங்க, உவைஸ் எங்களுக்காக அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க. அவர் சொல்கிறார், இது என்ன ஆச்சரியமா இருக்குது, நீங்க என்னோட விளையாடுறீங்களா? நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மாமா, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அமீருல் முஃமினீன், நபியுடைய சகவாசம் பெற்றவர்கள். ஹஜ்ரத் உமருக்கு முன்னால உவைஸ் தூசி ஒன்றுமில்ல. என்றாலும் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உவைஸ கண்டு அதுவா கேட்டுக்கோங்க. சொன்னாங்க, உவைஸ் விகிதம் பேசுவதற்கு இல்ல, எங்களுடைய ரசூலாவுடைய ஏவல் இது. எங்களோட பாவமணிக்காக உங்களுக்கு துவா கேட்க சொன்னாங்க. கையேந்து கோவைஸ், நாங்க கையேந்து துவா கேட்கிறோம், மற்ற மக்களும் ஏந்து துவா கேட்கிறாங்க. அவங்களுடைய துவாக்கள் சில நேரம் கபூல் ஆகும், சில நேரம் தாமதிக்கும், சில நேரம் கபூலாகவே விட்டுவிடும். உவேஸ் நீங்க கைய உயர்த்துவது தான் தாமதம் அல்ல, உங்களுடைய துவாவை கபூல் செய்யும். இதனால இது கிடைத்தது. பெற்றோர்களுக்கு செய்த, தாய்க்கு செய்த அந்த தொண்டின் காரணமாக கடிபாடவர்களே, என முக்கியமான சம்பவங்கள் ஒரு இரண்டு கூற இருக்கின்றேன். என்றாலும் அது நீளமானது. சில பெற்றோர்களுடைய ஆதங்கத்தை பத்தி கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கு அதிகமானவர்கள் உபகாரம் செய்யறாங்க உலக ஜனங்களுக்கு, கட்டாயம் செய்யுங்க. ஆனா உங்க அப்பாவை மறந்துடாதீங்க. மற்றவர்கள் எல்லாம் வந்து உங்களுடைய பாதத்துல மந்திடுறாங்க, உங்களிடத்துல ஆலோசனை கேட்கிறாங்க. நீங்க பெரிய மனிதன், ஆனா உமாவும் அப்பாவும் கவனிக்காம இருக்கிறீங்க. உங்களுடைய பெருசு இந்த துணியாவுடைய முடிஞ்சிடும், ஆனா உங்களுடைய மௌத்துடைய நேரத்திலேயாவது அதற்குரிய பிரதிபலனை நீங்க காணுவீங்க. அது நல்லதாக இருக்க மாட்டாது. வந்தார் மனிதர் கேட்டார், யார சொல்லலாம், ஜிஹாதுக்கு எனக்கு அனுமதி தாங்க. உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? ஆங்க ரசூலா, ஃபஹீமா ஃபஜாஹித், அந்த ரெண்டு பேருடைய விஷயத்துல நீ முயற்சி செய். நீ ஜிஹாதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்றார்கள். இன்னும் ஒரு சம்பவத்துல, நீளமான சம்பவம், கடைசி கட்டத்துக்கால் சொல்லுறேன். மகன் முறைப்பாடு செய்தார், வாப்பா என்ற பொருளை கேட்காம இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியில சொன்னாங்க, நீ வாப்பா பத்தி முறைப்பாடு செய்கிறாயா, அந்த மாலுக்கலி அபிக்க, நீயும் உன்னுடைய பொருளும் உன்னுடைய வாப்பாவுடையது தான். வாப்பா மகனை கொண்டுட்டா இஸ்லாத்துடைய சட்டம் வாப்பாடு பழி வாங்கினார். பழிக்கு பழி வாங்க சொல்லியிருக்கிறது இஸ்லாம். மன்னிக்கிறது அது பெரும் தன்மை என்றும் சொல்லியிருக்கிறது குர்ஆனுடைய ஆயத். மாற்றமாக வாப்பா மகனை கொண்டுட்டாரு, வாப்பா இடத்துல இஸ்லாம் பழி வாங்க மாட்டாது, வாப்பாவை மன்னித்து விடும். யாருடைய அங்கே பத்துவாவும் செல்லுபடியில் அல்லாஹ் பத்துவா கொடுத்து விட்டான், ரசூலுல்லாஹ் கொடுத்து விட்டார்கள். மாற்றமாக வாப்பா மகனை கொண்டா, மகன் வாப்பாவை கொண்டா, மகனிடத்திலிருந்து பழி வாங்கப்படும். தக்குவா உள்ள வாப்பா சொல்றாரு, உன்னோட மனைவிய தலாக் சொல்லு, கட்டாயமாக அவன் அந்த வாசப்படியை மூடத்தான் வேண்டும். ஆதிகா ரலியல்லாஹு அன்ஹா, அழகு சௌந்தரியம் உள்ளவள், முழுமதி நிலவு. எத்தனை பேர் திருமணம் முடித்தார்கள்? இறுதியில் ஹசரத் உமர் அலி அல்லாஹு கூட திருமணம் முடித்தார்கள். ஹசரத் அபூபக்கர் மகன் அப்துல் ரஹ்மான் திருமணம் முடித்தார். ஆனால் மனைவியுடைய அழகில சொக்கி விட்டார், யுத்தத்துக்கு கூட போகல. வாப்பா சொன்னார், ஆனா தக்குவாவுடைய வாப்பா இருக்கணும். பீடி சுருட்டு குடு கஞ்சா அடிக்கிற வாப்பா இருக்க கூடாது, தொலக்கூ தொலாத வாப்பா இருக்க கூடாது. ஆனா அப்படி இருக்கிறார் என்று சொல்லியும் வாப்பாவை அவமரியாதையா நடத்த முடியாது. அந்த அடிப்படையில தக்குவாவுடைய வாப்பா மனைவியை விடு என்றால் ரெண்டு தடவனுக்கு யோசிக்க கூடாது, நீ விடத்தான் வேண்டும். ஆத்திகாவை விட்ட மனது சும்மா இருக்குமா? கவிதை பாடுது, ஆத்திகா இந்த கரும்பு தோட்டத்துல பறவைகள் கீதம் பாடும் காலம் எல்லாம் எங்க உடல்ல நல்ல ஆடைகளையே ஏற மாட்டாது. உன்னுடைய சிந்தனையில நான் என்றும் என்னுடைய வாலிபத்தை கரைத்து விடுவேன். கனிவானவர்களை இந்த வார்த்தைகள் அபூபக்கர் காதுல கேட்குது. அவர்களுக்கும் கவலை, மனைவியை மீட்டி எடு என்று சொன்னார்கள். எடுத்தார்கள், ஆனால் இருக்கவில்லை. ரப்புக்காக வெளிக்கிளம்பி போனார்கள். அங்கே யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆதிகா கவிதை பாடினால், இதற்கு பின்னால நான் புழுதியோடனே இருப்பேன், உன்னை தவிர எனக்கு வாழ்க்கை கிடையாது. அந்த அளவுக்கு அன்பான ஜோடிகள், அழகான ஜோடிகள் கடிபாடவர்களே. என்றாலும் துனியா அவர்களுக்கு வேறு விதமாக விதியை சமர்ப்பித்தது. ஹசரத் ஆதிகா ஆறு பேர்களை திருமணம் முடித்தார்கள், இன்னும் ஒரு விவாதத்தில் எட்டு பேரை திருமணம் முடித்தார்கள். இறுதியில் ஹசரத் உமர் அலி அல்லாஹன் அவர்களையும் கல்யாணம் முடித்தார்கள். இன்னும் சிலர்கள் உமர் அலி பின்னால் கல்யாணம் முடிக்க அவர்களை கேட்ட பொழுது சொன்னார்கள், நான் யாரெல்லாம் திருமணம் முடிக்கிறேனோ அவர்கள் எல்லாம் எனக்கு முதவை மௌத்தாகி போயிடுறாங்க, அதனால இதுக்கு பிறகு நான் திருமணம் முடிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனவே கடியமானவர்களே, இந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு நாம் கடமை பண்ணுவோம், அவர்களை பராமரிப்போம், கவனிப்போம். அன்பான வார்த்தை தான் அவர்களுக்கு தேவை. அவர்களோட இனிமையாக பேசுவோம், அவர்களுடைய வதனத்தை பார்த்து கொண்டே இருப்போம், அவர்களை திருப்பூட்டுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வாழ்க்கையில மாபெரும் வழிகளை திறந்து, எங்கு போனாலும் வெற்றியின் வாசல்களை திறந்து விடுவான். அங்கே நாள் முருமையில சூடம் கூட நம்மை அழைக்க காத்து கொண்டிருக்குது. மௌத்துடைய சந்தர்ப்பம் அது ரொம்ப மங்களமாக அமையப் போகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த பெற்றோர்களை வைத்து எங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தந்தருள் புரிவானாக. அந்த வாயல்களை மூடிக்கொள்ளான், எங்களை பாதுகாப்பானாக. அத்துடனே முக்கியமான ஒரு விடயம், விரிவான சகோதரர்களே, பதுள்ள பகுதியில அந்த கொஸ்லாந்தில லேண்ட் ஸ்லிப்பை பத்தி நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டோம். இன்று அவர்களுக்காக வேண்டி அறவிட வேண்டி இருக்கின்றது. அதற்கு உண்டான கலெக்ஷன் செய்ய இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஆகிவிட்டார்கள், கதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களை கவனிக்கும் ஒரு பாடமே கிதாபுல எழுதப்பட்டிருக்கின்றது. யாராக இருந்தால் என்ன, அவர்களை நீங்கள் கவனிங்க, அல் ஹல்கு யாலுல்லா, முழு படைப்பும் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்ற அடிப்படையில எங்களுடைய ஒரு பங்கும் அவர்களுக்கு போகட்டும், அது அவர்களை போய் சேரட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய கால நிலையில் மாறுதல்கள் பயங்கரமான எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்குது. எங்களுடைய பாவங்களை குறைப்போம். இந்த முஹர்ரமுடைய மாதத்துல தௌபா செய்வோம், நோம்பு பிடிப்போம், நம்முடைய பொருத்தம் பெறுவோம், பெற்றோர்களை திருப்திப்படுத்துவோம். அதன் மூலமாக வரக்கூடிய வேதனைகள், அல்லாஹ்வுடைய தண்டனைகள், சாபங்கள்ல இருந்து வெளியேறுவதற்கு வழியை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பயங்கரமான நிலைமைகள் இருந்து பாதுகாவலை அறிவிப்பானாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.